The following is a class on the Bhagavad Gita as it is. Second chapter, text number 28 through 38. Given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on December 11th, 1968, in Los Angeles.
Pinvarum Bhagavad Gita Unma Yuravil, Irandavada Jayam. 28 முதல் 38 ஸ்லோகம் வரை உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 வருடம் டிசம்பர் 11 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்?
This is another theory that void is that before our this manifested life there was void, and after this manifestation is over, still there will be void, because according to voidism, everything is manifested originally void.
இது மற்றொரு கொள்கை. இது வந்து வெறுமைவாதம். நம்ம தோற்றமளித்த இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி வெறுமை இருந்தது. இந்த தோற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த உலகமானது வெறுமையாக இருக்கும். ஏன்னா வெறுமைவாதத்தின்படி எல்லாமே முதல்ல அந்த வெறுமையினால தான் தோன்றியது.
ஸோ கிருஷ்ணா புட்ஸ் ஃபார்வர்ட் திஸ் ஆர்குமெண்ட் தட் பிஃபோர் திஸ் மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் there was void, and after this manifested life there will be void according to the void philosophy. Then where is the cause of lamentation?
Anale Krishna inda vaadatha mun vekkirar. Inda vaalkai thotram alikkuradhukku munnadi verumaiya irundhathu, inda thotram alitha vaalkaiyku piragu ellame verumaiya irukapovudhu. Verumai vaadathin padi idhu. பிறகு கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன இருக்கு?
There is no cause of lamentation. It was void and it is going to be void. So where is the cause of lamentation?
கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை. வெறுமையா இருந்தது, வெறுமையா இருக்க போகுது. கவலைப்படுறதுக்கு இங்க எங்க காரணம் இருக்கு?
But actually that is there originally it was not void. That is a Bhagavad Gita and Vaishnava theory. Just like Krishna said that there was no such time when we did not exist. That means not there was no void, there was life.
Ana unmaiyile mudhalla verumaiya irundhathu appadindrathu alla. பகவத்கீதை மற்றும் வைஷ்ணவர்களுடைய கொள்கைப்படி கிருஷ்ணர் கூட சொல்றார், நாம் இல்லாமல் இருந்த காலம் இல்லை. அப்படின்னா அங்க வெறுமையா இல்லை, உயிர் இருந்தது.
And in future also there will be life.
மேலும் எதிர்காலத்திலையும் உயிர்கள் இருக்கும்.
But accepting the theory of voidism, this manifested body is combination of matter. Originally void means the matter, elementary matters were not combined.
இந்த வெறுமை வாதத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம்னா இப்ப இந்த உடல் அப்படின்றது ஜட கலவைகளுடைய தோற்றம். ஆனா வெறுமை அப்படின்னா ஜட மூலப்பொருள்கள் ஒன்று சேராம இருக்கிறது.
Just like here is an open land. Now, if you combine some bricks and stones and wood, it will appear a big skyscraper building. And if you dismantle, then again it becomes a vacant land.
இங்க ஒரு காலி இடம் இருக்கு. நீங்க செங்கல், கல், மரம் இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று சேர்த்து நீங்க ஒரு வான உயிரை கட்டிடத்தை இங்க உருவாக்கலாம். அதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடம் காலி இடமாயிடும்.
Similarly, in the beginning it was vacant land, and after finishing this body it will be vacant land. So where is the cause of lamentation?
அதே மாதிரி முதல்ல எல்லாமே காலியா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமும் அது காலியா தான் இருக்க போகுது. அதனால எதுக்காக கவலைப்படணும்?
For argument's sake, Krishna is putting this reason.
வாதத்துக்காக கிருஷ்ணர் இந்த கொள்கைகளை முன்வைக்கிறார்.
Yes, gone.
Some look on soul as amazing, some describe him as amazing, and some hear of him as amazing, while others, even after hearing about him, cannot understand him at all.
சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர், வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர்.
Here, about the soul, the general people, it is amazing. Still, in the modern society, which is so proud of scientific advancement, so far soul is concerned, it is amazement. Nobody understands still.
இன்னமும் கூட பொதுவான மக்களுக்கு ஆத்மாவை பற்றி கேட்கிறது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த நவீன சமுதாயத்திலையும் அவர்களுடைய விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றத்தினால ரொம்ப கர்வத்தோடு இருந்தாலுமே அவர்களுக்கு ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப தூரமாக இருக்கு, யாராலையும் புரிந்து கொள்ள முடியல. அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கு இன்னமும்.
And those who are hearing about the existence of soul, some of us also in amazement.
மேலும் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆத்மாவை பற்றி, நம்மள சில பேர் கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போறோம்.
It is a mysterious.
இது ஒரு புதிரான விஷயம்.
And even after hearing, just like some student, there are many students, they are reading Bhagavad Gita, which confirms from the very beginning the existence of soul. But still Bhagavad Gita they are reading daily, they cannot understand what is soul. Amazement.
கேட்ட பின்பும் கூட இங்க நிறைய மாணவர்கள் பகவத்கீதைய படிக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஆத்மாவினுடைய இருப்பை உறுதிப்படுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் பகவத்கீதை அவங்க தினசரி படித்தாலுமே ஆத்மான்னா என்னன்றத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆச்சரியமானது.
So, about the soul and about God, the Supreme Soul, this is the problem of the material world.
ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் அறியாமல் இருப்பதுதான் இந்த பௌதிக உலகத்தினுடைய பிரச்சனை.
ஸ்ரீமத் பாகவத் சேஸ் நைஷாங்கமதி ஸ்தாபதுரு க்ரமாங்கிரிங் ப்ரிஷத்தா அனர்த்த பகமௌஜதத்யா நிஷ்கிஞ்சனானாங் மஹி அசாங்க பாதுரு ஜூபிசேகம் Niskinchananang Navinita Java. This is a very important verse. It says, the Urukramangri. Urukramangri is the name of the Supreme Personality of God.
இது மிக முக்கியமான ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, உருக்ரமாங்கிரேம் என்றது பரமபுருஷ பகவானுடைய பெயர்.
உரு மீன்ஸ் பிக் அண்ட் க்ரோமா மீன்ஸ் ஆக்டிவிட்டி. ஒன் ஹூஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வெரி கிரேட், தட் ஹீஸ் whose activities are very great. Just try to understand.
Uru avdina periya avdina artham, krama avdina seyalgal, yaar oruthrudaiya seyalgal miga periyada miga uyarndada irukko avare kurikkakoodiyadu. Yaarudaiya seyalgal miga periyada irukke, idha purindukolla muyarchi pannunga.
Now see, the big planet, biggest planets in the universe, the sun glow, is floating in the corner of the sky. So whose activity is this? Who has caused this floating? This is called Urukrama, big activity.
இப்ப பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு கிரகம் சூரிய கிரகம். அது ஆகாயத்தில் எங்கோ ஒரு மூளையில் மிதந்துட்டுருக்கு. இப்போ யாருடைய செயல் இது? அது மிதக்கிறதுக்கு காரணமானவர் யார்? இதுதான் ஒரு உருக்ரமா, பெரிய செயல்களை செய்யக்கூடியவர்.
நாட் தட் பிகாஸ் யூ ஹேவ் சம் ஆர் அதர் பேலன்ஸ் சம் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் தி பேங்க் அண்ட் யூ ஹேவ் பிகம் ராக்ஃபெல்லர் ஆர் ஃபோர்ட், தட் டஸ் நாட் மீன் யூ ஆர் வெரி பிக் வார்க்கர். ஹியர் இஸ் தி பிக் வார்க்கர்.
அப்படி இல்லாம எப்படியாவது ஒரு விதத்துல பல மில்லியன் டாலர்களை வங்கியில சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதால நீங்க வந்து ராக் ஃபெல்லராவோ அல்லது ஃபோர்டாவோ ஆயிட்டதுனால நீங்க வந்து பெரிய வேலை செய்யறவர் என்ற அர்த்தம் கிடையாது. இங்க இருக்காரு பெரிய வேலை செய்யறவர்.
மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் தி ஏர் பை ஹிஸ் அரேஞ்ச்மென்ட். ஹி இஸ் கால்ட் உருக்கமான் பிக் வார்க்.
பல கோடிக்கணக்கான கிரகங்கள் காற்றில் மிதந்துட்டு இருக்கு. இது இவரோட ஏற்பாட்டினால. இவர் தான் உருக்ரமான்னு அழைக்கப்படுறார், பெரிய செயலை செய்யக்கூடியவர்.
சோ பாகவத் சே நைஷாங்கமதி ஸ்தாபத் உருக்ரமாங்கி. இஃப் எனிவன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் உருக்ரமாங்கி ஆர் தி சுப்ரீம் லார்ட், for him to understand the existence of soul is not very difficult.
Bhagavatam solade naisam atisthavat urukramangrem. Yaar oruthar urukramangrem aladu mulamudar kadavule purindukolraro avarku aatmavunude irappai patri purindukolrathu avlo kadinamanadalla.
Just like one who has seen the sun glow, for him to understand what is sun sign is not very difficult. But one who is perpetually in the darkness, neither has seen the sun sign nor has seen the sun glow, for him what is light, what is sun, it is very difficult to understand.
யார் ஒருத்தன் சூரிய கிரகத்தை பார்த்திருக்கானோ அவனுக்கு சூரிய ஒளின்னா என்னன்றதை புரிந்து கொள்றது கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா யாரொருத்தன் எப்பொழுதும் இருளிலேயே இருக்கானோ அவன் வந்து சூரியனையோ சூரிய ஒளியையோ சூரிய கிரகத்தையோ பார்த்ததில்லை அப்படின்னா அவனுக்கு வெளிச்சம்னா என்ன சூரியன்னா என்ன அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் புரிந்து கொள்றது.
சோ உருக்ரமாங்கிரீம் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் கேனாட் பி அண்டர்ஸ்டூட். அண்ட் இஃப் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் If one understands what is Urukramangri, God the Great, then immediately all his ignorance illusion is over.
அதனால ஒரு கிராம் ஆங்கிரம் அந்த பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளப்பட முடியாது. அப்படி ஒருத்தர் புரிந்து கொள்றார் அப்படின்னா ஸ்பர்சத்தனர்த்தோ பகமோ எதர்த்தக. ஒருத்தர் அந்த ஒரு கிராமாங்கிரீம் அப்படின்னா என்ன, பகவான் மிக உயர்ந்தவர் அப்படின்றத புரிந்து கொள்கிறாருன்னா பிறகு உடனடியாக அவர் அறியாமையிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுறார்.
அனர்த்தா உபசமா. அனர்த்தம் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் வி ஆர் அன்நெசசரிலி என்டாங்கிள் இன் திஸ் மெட்டீரியல் அஃபேர். So if one understands the Rukmangi, God, then immediately his entanglement in these unnecessary activities of the material world becomes stopped.
Anartha upashama. Anartha appadina eppadi namma inda bhaudiga vivagarangalla theva illama maatikondirukkomo andha maadhiriyana vishayangal. இப்போ ஒருத்தர் ஒரு கிராமாங்கிரம் அல்லது கடவுளை புரிந்து கொள்கிறார் அப்படின்னா உடனடியாக பௌதிக உலகத்தினுடைய தேவையில்லாத செயல்களினுடைய சிக்கலில் இருந்து அவர் விடுபடுறார்.
பட் ஹவ் இட் இஸ் பாசிபிள்? மஹி அசாங்க பாதுரஜூபி சீகம் நிஷ்கிஞ்சனானாங்க நவநீத ஜாவ் மஹி அசாங் நிஷ்கிஞ்சனானா.
ஆனால் அது எப்படி சாத்தியம்? மகியசாம் பாத ரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீதயாவத். மகியசாம் நிஷ்கிஞ்சனானாம்.
நிஷ்கிஞ்சன் மீன்ஸ் a great personality who has become completely freed from all material consciousness.
நிஷ்கிஞ்சன அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த பௌதிகமான உணர்வுகளில் இருந்து முழுக்க விடுபட்டவராக இருக்காரோ அவர் அவர் மஹியசாம்னு அறியப்படுறார். அவரும் மிகப்பெரியவர், மிகப்பெரிய ஆத்மா.
Of the lotus feet or the dust of the lotus feet of a great personality who has no material affection, nobody can understand what is God.
யார் ஒருத்தர் முழுமையா பௌதிக பற்று எதுவும் இல்லாம அதிலிருந்து விடுபட்ட மிக உயர்ந்த நபரா இருக்காரோ அவருடைய தாமரை திருவடிகளிலோ அல்லது அவருடைய தாமரை திருவடிகளின் தூசிகளிலோ ஒருத்தர் அடைக்கலம் பெற்றாலொழிய யாராலும் கடவுள்னா என்னன்றத புரிந்து கொள்ள முடியாது.
As soon as one understands the spirit soul and the supreme soul, that can be understood only when one is taken shelter of a great personality freed from material contamination.
ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒருவர் புரிந்து கொண்டிருக்கார் அப்படின்னா உடனடியாக அது எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா அவர் எந்த ஒரு பௌதிக கலங்கமும் இல்லாம மிக உயர்ந்த ஒரு நபருடைய திருவடிகளில் அடைக்கலம் பெற்றிருக்கார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளப்படுது.
This is the version of Srimad Bhagavatam. Otherwise, it is amazement. To understand about soul is amazement. To understand about God is amazement.
இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கூற்று. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ஆச்சரியமானது. ஆத்மாவை புரிந்து கொள்றது ஆச்சரியமானது, கடவுளை புரிந்து கொள்றது ஆச்சரியமானது.
So basic injunction is therefore that if you are at all serious to understand that the jnanam, that science, transcendental science, that the jnanam, arthe sa guru meva avagachet, the Veda says, then you must find out a bona fide spiritual master. Sadvijnanartham, if you are seriously interested.
Adanale, Veda enna upadeshikidhu appadina, neenga purindhu kolradhile unmaiyile theevrama irukkeenga appadina, அந்த விஞ்ஞானத்தை, அந்த உன்னத விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளணும்னா தத்விஜானார்த்தம் சகுரம் ஏவாபி கச்சேத். வேதங்கள் சொல்லுது, அப்போ நீங்கள் அதிகாரபூர்வமான ஒரு ஆன்மீக குருவை அணுகணும் தத்விஜானார்த்தம். இப்போ உண்மையிலேயே நீங்கள் தீவிரமாக ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னும் போது பரதகுல தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை.
Now, after putting forward all definitions and arguments from different angles of vision of different philosophers, theses, now Krishna concludes, my dear Arjuna, take it for certain that the soul within is eternal.
பல்வேறு கொள்கைகள், தத்துவங்கள், பல்வேறு விதமான குணங்கள், பல்வேறு வாதங்கள், வரையறைகள் எல்லாம் முன் வச்சதுக்கு அப்புறம் இப்போ கிருஷ்ணர் ஒரு முடிவுக்கு வர்றார். எனது அருமை அர்ஜுனா, இப்ப நீ உறுதியா இதை புரிந்துகொள், உனக்குள்ள இருக்கும் அந்த ஆத்மாவானது நித்தியமானது.
பிகாஸ் வி ஆர் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், ஈவன் இஃப் வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் தி சோல், யே பிகாஸ் கிருஷ்ணா சேஸ் வி சுட் அக்செப்ட். திஸ் இஸ் கால் பரம்பரா.
நம்ம இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கிறதால இந்த ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ளலைன்னாலும் கூட கிருஷ்ணர் இங்க சொல்லியிருக்காருன்றதால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் பரம்பரா. ஏவம் பரம்பரா பிராப்தம், சீட பரம்பரை அதுதான். அவர் என்ன சொல்றார்?
The same verse repeat.
Ama, adhe shlokata thirumba padinga.
He who dwells in the body, he began this instruction that deha dehi, the body and the proprietor of the body are the resident of the body. Just like this hall, and we are a resident of this hall. We are different. We are not this hall.
இந்த உடலில் உறைபவன் அப்படின்ற அந்த உபதேசத்தை அவர் இங்க தொடங்குறார். தேகா தேகி, உடல் இருக்கு, உடலோட உரிமையாளர் இருக்கார், அந்த அல்லது அந்த உடலுக்குள்ள உறைபவர் இருக்கார். இப்போ இந்த ஹால் இருக்கு, இந்த ஹாலில் நம்ம வசிக்கக்கூடியவர்கள், நம்ம இந்த ஹால்ல இருந்து வேறுபட்டவர்கள், நம்ம இந்த ஹால் இல்ல.
This lecture room, we are within this lecture room. That does not mean that we are or I am or you are this lecture room. Similarly, the soul dwells in this body.
இந்த உபநாச அறை இருக்கு, நம்ம இந்த உபநாச அறைக்குள்ள இருக்கோம். ஆனா அதுக்காக நானோ நீங்களோ இந்த உபநாச அறைன்றது அல்ல. அதே மாதிரி ஆத்மாவானது இந்த உடலுக்குள்ள உறையக்கூடிய ஒன்று.
The body is changed, but the soul is not changing. That was the beginning of conversation with Arjuna after his surrendering unto Krishna as this happened.
உடல் மாற்றமடையக்கூடியது, ஆத்மா மாற்றமடையாதது. இந்த உரையாடல் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சீடனா சரணடைகிறதுக்கு பிறகு அவர்களுடைய தொடக்க உரையாடலா இருந்தது.
And again he concludes in that way. that this take it from me, because you have accepted me as your spiritual master. This is the significance.
மறுபடியும் அது அந்த விதத்தில் முடிவாக சொல்கிறார். அதாவது என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கொள், ஏன்னா நீ என்ன உன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்க, அதுதான் முக்கியத்துவம் இங்கே.
இஃப் யூ அக்செப்ட் சம்படி அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் எவர் ஹீ சேஸ், அதர்வைஸ் தெர் இஸ் நோ நீட். பட் இஃப் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் என்கொயர் sincerely, that is not bad, but you have to accept.
நீங்க யாரையாவது ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அவசியம் இல்லை. ஆனா உங்களால புரிந்து கொள்ள முடியலன்னும் போது நீங்க அதை தீவிரமா விசாரிக்கலாம், அது பொறுத்து கொள்ளப்படும். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளணும்.
So, Krishna says, conclusion, what is that? That within this body, what is that? He who dwells within this body is eternal.
ஆனால் கிருஷ்ணர் முடிவை என்ன சொல்றார்? இந்த உடலில் உறைபவன் நித்தியமானவன்.
Is that? It can never be slain. And can never be slain. Because it is already described. That soul cannot be burned, soul cannot be moistened, soul cannot be dried up, soul cannot be killed, soul cannot be cut into pieces. So many things, just opposite of matter.
மேலும் ஒருபோதும் அழிக்க முடியாதவன். ஏன்னா ஏற்கனவே இது விளக்கப்பட்டிருக்கு. ஆத்மான்றது எரிக்கப்பட முடியாது, ஆத்மாவை நனைக்க முடியாது, ஆத்மாவை உலர்த்த முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்மாவை துண்டு துண்டா வெட்ட முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஜடத்துக்கு நேர் எதிரானது.
Any material thing you take, even stone, iron, it can be burned, it can be cut into pieces, it can dry up, so many things. All applicable to the matter.
எந்த ஒரு ஜட பொருளையும் எடுத்துக்கோங்க, அது கல்லா இருக்கட்டும் இரும்பா இருக்கட்டும், அதை எரிக்க முடியும், துண்டு துண்டா வெட்ட முடியும், உலர்த்த முடியும். இந்த மாதிரி பல விதத்துல இது எல்லாமே ஒரு ஜடத்துக்கு பொருந்தும்.
But so far the spirit soul is concerned, it is just the opposite. Therefore the conclusion is there. Nahannati hannamani sarire. Even after this body is annihilated, the soul remains eternal.
ஆனால் ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நேர் மாறானது. அதனாலதான் முடிவு என்னன்னா, நஹன்யத்தை ஹன்யமானே சரீரே, இந்த உடல் அழிந்த பின்பு கூட ஆத்மா நித்தியமாவே இருந்துட்டு இருக்கு.
Just like if somebody comes and drives us out of this room, that does not mean that I am finished. I shall go and take shelter of another room. Similarly, when the body is killed or annihilated by nature or by force, the soul takes shelter of another body.
இப்போ இந்த அறையில இருந்து என்ன ஒருத்தர் வெளியிலே துரத்தி விடுறார் அப்படின்னா, நான் அதுக்காக அழிஞ்சு போயிட்டேன்றது அர்த்தம் கிடையாது. நான் வேறொரு அறையில போய் அடைக்கலம் பெற போறேன். அதே மாதிரி இப்ப இந்த உடல் கொல்லப்பட்டாலோ அல்லது அழிந்து போனாலோ, இயற்கையாகவோ அல்லது கட்டாயத்தினாலோ, இந்த ஆத்மாவானது வேறொரு உடல்ல அடைக்கலம் பெற போகுது. அதுதான் முடிவு.
Considering your specific duty as a Kshatriya, you should know that there is no better engagement for you than fighting on religious principles. And so there is no need for hesitation.
Kshatriyan endra murayil unakkendru uriya kadamaiyai patri karudumbodhu dharmathin kolgaigalukkaga por purivadai kaattilum vera siranda kadamai unakkillai, enave thayanga thevai illai.
So here, fighting is a matter of duty. That is the Kshatriya spirit.
Inga por puriyirathu abindrathu oru kshatriyanukku oru kadamai unarvu avladam.
Fighting is not killing, because people have no idea what is the soul. Therefore, they think that stopping war will help us in a peaceful condition of the society.
Por puriyirathu kolai seiyirathu kedaiyathu. Makkalukku aathmava pattana endha oru karathum illadhanaala அவங்க நினைக்கிறாங்க போரை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா சமுதாயத்தினுடைய அமைதியான சூழ்நிலைக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
There are so many troubles. So long this body is there, a war is one of the items. Even war is stopped, there is no question that people will leave forever. No.
எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கு. போர்ன்றது அதுல ஒரு விஷயம்தான். அப்படியே அந்த போர் நிறுத்தப்பட்டாலும் கூட மக்கள் நிரந்தரமா இங்க வாழ போறாங்க அப்படின்ற கேள்விக்கு இங்க இடம் கிடையாது. அது நடக்க போறதில்லை. அது இயற்கையோட சட்டம் கிடையாது. துக்காலயம் அசாஸ்வதம்.
This life, the problem is how to stop our contact with this material body. That is the problem. Not that these general people, they are thinking, if war, there is no war, then you shall be very happy. How will you stop your war with Maya?
பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஜட உடலோடு நம்முடைய தொடர்பை எப்படி நிறுத்துறது? அதுதான் பிரச்சனை. அதை விட்டுட்டு பொதுவான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போர் நடக்கல அப்படின்னா நாம சந்தோஷமா இருப்போம். ஆனா எப்படி நீங்க மாயாவுடனான போரை தடுக்க போறீங்க?
மாயா ஹஸ் டிக்ளேர்ட் வார் வித் யூ, ஆர் யூ ஹவ் டிக்ளேர்ட் வார் வித் மாயா. தெய்வி ஜீஸ் எகனமி மம மாயா துரஸ்தயா. தி மாயா, தி மெட்டீரியல் நேச்சர் இஸ் என்ஃபோர்சிங். வை யூ ஆர் க்ளோசிங் திஸ் டோர்? ஓ, பிகாஸ் இட் இஸ் வெரி கோல்ட் அவுட் சைட் அண்ட் ஹூ இஸ் ஃபோர்சிங்? Immediately there will be cold, immediately there will be fog, immediately there will be excessive heat, immediately there may be earthquake. How you can stop it?
Maya ungaloda por arivichirukku alladhu neenga mayavoda por arivichirukinga. Daivi hesha gunamai mama maya duratyaya. Indha maya adhavadhu jada iyarkai abindrathu nirbandhikkudhu. Yen nama kadavu moodrom? ஓ, ஏன்னா வெளியில ரொம்ப குளிரா இருக்குங்க. யார் நிர்பந்திக்கிறாங்க? உடனடியா அங்க குளிர் இருக்கு, உடனடியா அங்க போக்கு இருக்கு, உடனடியா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பம் வருது, உடனடியா நிலநடுக்கம் வருது. எப்படி உங்களால இதை தடுத்து நிறுத்த முடியும்?
சோ தே சிம்பிளி திங்க் ஜஸ்ட் லைக் இன்னோசன்ட் சைல்ட், தே ஆர் கன்சர்ன் with the immediate problem. But a sane man is concerned with the ultimate problem. So our ultimate problem is not this war. The ultimate problem is repetition of birth and death. That is ultimate.
அவர்கள் வெறுமனே எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன அரியா குழந்தை மாதிரி. அந்த குழந்தை அதனுடைய உடனடி பிரச்சனைகளை பற்றி தான் சிந்திக்குது. ஆனால் ஒரு புத்திசாலினவன் அவனுடைய முடிவான பிரச்சனை என்ன அப்படின்றத சிந்திக்கிறான். அதனால் நம்முடைய முடிவான பிரச்சனை இந்த போர் அல்ல. நம்முடைய முடிவான பிரச்சனை என்னன்னா பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி தான். அதுதான் நம்முடைய முடிவான
பிரச்சனை.
அதை எப்படி நிறுத்துறது? அதுதான் பிரச்சனை.
So Krishna says that this is useless lamentation, that you do not wish to fight. It is a concluded fact that even your grandfather or relatives die, and they will continue as so. You have to execute your duty. You cannot deviate from your duty.
ஆனால் கிருஷ்ணர் சொல்றார், இது பிரயோஜனமில்லாத ஒரு கவலை. நீ சண்டை போறதுக்கு விரும்ப மாட்டேன்ற. ஆனால் உன்னுடைய பாட்டனாரோ அல்லது உறவினர்களோ தொடர்ந்து ஆத்மாக்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றது முடிவாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால் உன்னுடைய கடமையை நீ செய்தாகணும். உன்னுடைய கடமையிலிருந்து நீ விலைக்கு போயிட முடியாது. பார்த்தனே, வழிய வரும் போர் வாய்ப்புகள் சொர்க்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெறும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர்.
Now, why the Kshatriyas? It is said in the Shastra, if a Kshatriya dies in the fight, then he is promoted to the heavenly kingdom, to take birth, because he is fighting for the right cause.
சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு க்ஷத்ரியன் போர்ல இறந்து போறான் அப்படின்னா அவனை சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்பட்டு அவனுக்கு அங்க பிறவி கிடைக்குது. ஏன்னா அவன் ஒரு நியாயமான காரணத்துக்காக அவன் போரிடுறதுனால அவனுக்கு அந்த உயர்வு கொடுக்கப்படுது.
As in this world also, if you fight for some right cause, you are rewarded. Even after your death, your memory is commemorated. Just like in your country, so many brave soldiers, leaders, they have died. But you have honored them by keeping their statues, because they fought and died for right cause. Whatever we think, right or wrong.
In the உலகத்திலே கூட நீங்கள் ஒரு நியாயமான காரணத்துக்காக சண்டையிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு கொடுக்கப்படுது. உங்களுடைய மரணத்துக்கு அப்புறமும் உங்களை நினைவு வைத்து கொண்டு, உதாரணத்துக்கு உங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான வீரர்களுக்கு தலைவர்களுக்கு எல்லாம் அவங்க இறந்த பின்னாடி அவங்கள கௌரவிக்கும் வகையில் அவங்களுடைய சிலைகளை வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஒரு நியாயமான காரணத்துக்காக சண்டையிட்டாங்க. அது சரியோ தவறோ எதுவா இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரின்னு.
சோ தி க்ஷத்ரியாஸ், திஸ் இஸ் தி பேசிக் இன்ஜங்ஷன், ஹூ டைஸ் ஃபார் தி ரைட் காஸ், ஹீ இஸ் ப்ரோமோட்டட் டு தி ஹெவன்லி பிளானட்.
அதனால ஒரு க்ஷத்ரியன் நியாயமான காரணத்துக்காக உயிர் விடுறான் அப்படின்னா அவன் சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படுறான்.
Now Krishna says, now it is a great opportunity for you. Suppose either you or your grandfather, the opposite party, die in this fight. So your promotion to heavenly planet is sure. And if you gain, then you get the kingdom. Both ways, it is profitable for you.
இப்போ கிருஷ்ணர் சொல்றார், இது வந்து உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இப்போ நீ இந்த போரில் இறந்து போயிட போற அப்படின்னா நீ சொர்க்கலோகத்துக்கு உயர்த்தப்படுவ. அல்லது எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய உன்னுடைய பாட்டனார் அல்லது மற்றவர்களை நீ கொன்னுட்ட அப்படின்னா அதனால் நீ வந்து இந்த ராஜாங்கத்தை அடைய போகிற. அதனால் ரெண்டு விதத்துலேயுமே உனக்கு லாபம்தான் இருக்கு. எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரன் எனும் புகழையும் இழப்பாய்.
On the other hand, if you don't fight, then you are known as a great warrior, a great soldier. If you go away, people will say against your reputation, oh, Arjun has become a coward. He has fled away from the fight. So it is better to die than to have bad reputation. That is another argument.
அதே சமயத்தில் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, நீ மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய போராளி அப்படின்னு புகழ் பெற்றவன், நீ இப்போ போர் புரியல அப்படின்னா, நீ போரை விட்டு நீ போர் புரியாமல் போயிட்ட அப்படின்னா மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு கெட்ட பேர் கிடைக்கும், அர்ஜுனை வந்து கொலையாயிட்டான், போர்லேருந்து ஓடி போயிட்டான், அதனால் இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு பதிலாக நீ போரில் இறந்து போகிறதே சிறந்தது அப்படின்ற இன்னொரு வாதத்தை இங்கே முன்வைக்கிறார். மக்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசிக்கொண்டிருப்பர். மதிக்கத்தக்க ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட மோசமானது.
Now you are so much honored as Arjuna, the great fighter, Dhananjaya, and if you leave, you go away from this fighting and leave, and people will say, oh, Arjuna has become coward, he did not fight. Then what is the use of your living in such a way? Better die. Fight and die. That is good for you.
Arjuna, மிகப்பெரிய வீரன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கௌரவிக்கப்பட்டவன், இப்போ நீ போர் புரியாமல் போர்க்காலத்தை விட்டு ஓடி போயிட்டன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஓ அர்ஜுனன் கோழையாயிட்டான், அவன் போர் புரியாமல் போயிட்டான், அதனால் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, அதனால் நீ சண்டையிட்டு இறந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர்.
A Kshatriya, it is the custom of the Kshatriya, if they are wounded on the back side, he is considered a coward. But if he is wounded on the chest, he is accepted as real Kshatriya. That means he has fought face to face. That is the injunction of military art in Vedic injunction.
Kshatriyargalukkidaiyila oru valakkamana vishayam enna appadina, oru kshatriyan porkalathile thannudaiya mudugile adipattirundhan appadina avan kolaiya karudapattan, ana adhe avanudaiya marbile adipattirundhadu appadina avan unmayana kshatriyana karudapattan, appadina avan nerukku ner sanda pottan. Idhudhan வேதங்களில் போர்க்களை பற்றின உபதேசங்கள்.
Your enemies will describe you in many unkind words and scorn your ability. What could be more painful for you? 57. O son of Kunti, either you will be killed on the battlefield and attain the heavenly planets, or you will conquer and enjoy the earthly kingdom. Therefore, get up and fight with determination. 58. Do thou fight for the sake of fighting, without considering happiness or distress, loss or gain.
அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? குந்தையின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கருதாது, போருக்காக போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய்.
This is duty. One has to execute duty without any consideration of loss and gain. That is duty, observing duty. Let's see.
கடமை அப்படின்னா ஒருத்தன் அதனால் வரக்கூடிய லாப நஷ்டத்தை கருதாமல் அவனுடைய கடமையை நிறைவேற்றணும். அதுதான் கடமை. முழுக்க அந்த கடமையில் ஆழ்ந்து இருக்கிறது.
You are Kshatriya. There is necessity of this fighting. So you should not consider whether you are gaining or losing. It is your duty to fight.
நீ ஒரு சத்ரியன், போர் புரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வரக்கூடிய லாப நஷ்டத்தை பற்றி கருதாம நீ போர் புரியணும். அது உன்னுடைய கடமை. அவ்வாறு நீ செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய்.
Yes, if you execute your duty nicely, there is no question of seeing. To execute duty is pious.
உங்களுடைய கடமைகளை நீங்க சிறப்பா செயலாற்றினீங்க அப்படின்னா அப்ப பாவம்ன்ற கேள்விக்கு இடம் இல்லை. உங்களுடைய கடமையை நிறைவேற்றுறது புண்ணியமானது. தற்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் போருக்காக போர் புரிய வேண்டும் என நேரடியாக கூறுகிறார். ஏனெனில் கிருஷ்ணர் இப்போரினை விரும்புகிறார். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவை கருத்தில் கொள்ளப்படுவதில்லை.
This is Krishna concept. Krishna says, actually this happened. This is the Krishna consciousness. One should not think of personal loss or gain.
இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஒருத்தர் தன்னுடைய சொந்த லாப நஷ்டத்தை கருதாமல் செயல்படுறது.
Krishna desires it. So I have to do it. That's all. There is no personal consciousness. That is real Krishna consciousness.
கிருஷ்ணர் இதை விருப்பப்படுறார், நான் அதை செய்தாகணும், அவ்வளவுதான். தன்னை பற்றின கருத்து அங்கு கிடையாது. அதான் உண்மையான கிருஷ்ண உணர்வு.
கிருஷ்ணா, யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு டூ திஸ், ஐ டூ நாட் லைக் டு டூ திஸ், யூ கிவ் மீ சம் அதர் ஒன், தட் இஸ் நாட் கிருஷ்ண கான்சியஸ்.
கிருஷ்ணா, நீங்க என்னை இதை செய்ய சொல்லியிருக்கீங்க, ஆனா எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வேற ஏதாவது சேவை கொடுங்க அப்படின்னா அது கிருஷ்ண உணர்வு அல்ல.
தெர் இஸ் நோ, ஐ மீன்ஸ் யெஸ் ஆர் நோ. As Krishna says, what Krishna says? Krishna says, the essence of Bhagavad Gita, that a person who preaches these sublime message of Bhagavad Gita, he is my dearmost friend in the human society.
சரி இல்லை அப்படின்றதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் எப்படி சொல்றாரோ அப்படி இருக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கிருஷ்ண சொல்றார், பகவத்கீதையினுடைய சாரம் என்னன்னா, யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையினுடைய செய்தியை, இந்த உன்னதமான செய்தியை பிரச்சாரம் செய்கிறாங்களோ அவங்க இந்த மனித சமுதாயத்திலே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்றார்.
This is the open order of Krishna. Lord Chaitanya says, Amar Ajnay Guru Haiya Taro Sadbodhis. Jare Dakho Tare Kaho Krishna Bodhis. Take my order and you become a spiritual master.
இது கிருஷ்ணருடைய வெளிப்படையான கட்டளை. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அமாரா அக்ஞாய குரு ஹாய் தாரே தேஷ் யாரே தக்கே தாரக கிருஷ்ண உபதேஷ். என்னுடைய கட்டளை எடுத்துக்கோ, நீ ஆன்மீக குருவாகு.
Simply speak Krishna consciousness.
எப்படி? வெறுமனே கிருஷ்ணா உணர்வை பற்றி பேசு, அவ்வளவுதான்.
சிம்பிளி ஸ்பீக் ஆன் கிருஷ்ணாஸ் மெசேஜ், கிருஷ்ண கதா. தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ண கதாஸ், ஒன் இஸ் தி பகவத் கீதா அண்ட் தி அதர் இஸ் ஸ்ரீமத் பாகவதம்.
வெறுமனே கிருஷ்ண கதா, கிருஷ்ணருடைய செய்தியை நீ பேசு. ரெண்டு வகையான கிருஷ்ண கதா இருக்கு, ஒன்னு பகவத்கீதா, மற்றொன்று ஸ்ரீமத் பாகவதம்.
சோ திஸ் இஸ் ஏ propagation of Krishna consciousness. We have to abide by the superior order without consideration of our personal gain or loss. This is Krishna consciousness. There is no question of personal gain or loss.
அதனால இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பிரச்சாரம். நம்ம அந்த உயர்ந்த அதிகாரிகளுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய தனிப்பட்ட லாப நஷ்டத்தை கருதாம, அதுதான் கிருஷ்ண உணர்வு. இங்க தனிப்பட்ட முறையில லாப நஷ்டம் அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை.
That everything should be performed for the sake of Krishna is transcendental consciousness. So there is no reaction from material activity.
அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும் என்பது உன்னத உணர்வாகும். எனவே பௌதிக செயல்களின் விளைவுகள் இங்கு இல்லை.
And if you do that, then there is no reaction. Jagyartha karmanatru lupanga. And if you do on your account, there is reaction. Either you do good work or bad work, there will be reaction.
அதை நீங்க செய்தீங்கன்னா எந்த விளைவும் இருக்காது. அஜ்ஞாதாத் கர்ம நியோனத்ர லோகோயம். இப்ப நீங்க உங்களுடைய செயலா அதை செய்தீங்க அப்படின்னா அப்ப அதுக்கான விளைவு இருக்கும். நீங்க நல்ல செயலோ கெட்ட செயலோ எதை செய்தாலும் அதுக்கான விளைவுன்றது இருக்கு.
If you do good work, you'll get good result. And if you do bad work, you will get bad result. That's all right. But within this material world, suppose if you do pious activity.
நீங்கள் நல்ல செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல விளைவை அடைவீங்க. கெட்ட செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா கெட்ட விளைவை அடைவீங்க. அது சரி. இப்போ இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் புண்ணிய செயலே ஈடுபடுறீங்கன்னு வைங்க.
So, what is the result of pious activity? According to Shastra, the effect of pious activity is that you can get birth in a very respectable aristocratic family. You can get a very nice, wealthy position. You can become very beautiful and you can become very learned. These are the four principles of pious activity, according to Shastra.
புண்ணிய செயல்களோட பலன்கள் என்ன? சாஸ்திரத்தின்படி இந்த புண்ணிய செயல்களுடைய விளைவுகளா நீங்க ஒரு நல்ல மரியாதைக்குரிய செல்வாக்குள்ள குடும்பத்தில் பிறக்கலாம், ஒரு நல்ல செல்வந்தரான நிலையை அடையலாம், நீங்க ஒரு அழகானவராக பிறக்கலாம், நீங்க ஒரு படித்த அறிஞராகலாம். இந்த நான்கு கொள்கைகளும் புண்ணிய செயல்களுடைய விளைவுகளா சாஸ்திரங்கள் சொல்லுது.
And if you do just the opposite, you take your birth in abominable family or in lower degraded animal species of life, no education, no beauty, no knowledge, there are so many things. So if you have to believe Shastra, these are the effects of bad and good work.
இப்ப நீங்க அதுக்கு நேர் மாறா செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அருவறுப்பான ஒரு குடும்பத்தில், ஒரு தாழ்ந்த குடும்பத்தில் பிறவி எடுப்பீங்க. ஒரு மிருக நிலைக்கு ரொம்ப தாழ்ந்து போவீங்க. கல்வி இருக்காது, அழகு இருக்காது, அறிவு இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சாஸ்திரத்தை நம்பலைன்னும் போது. அதனால் இதெல்லாம் நல்ல செயல்கள் கெட்ட செயல்களுடைய விளைவுகள்.
Now, for a person who is in Krishna consciousness, he is not concerned with aristocratic family or abominable family. He wants to stop birth.
இப்போ இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு அவன் ஒரு கௌரவமிக்க குடும்பத்தில் பிறக்கணுமா அல்லது அருவறுப்பான ஒரு குடும்பத்தில் பிறக்கணுமா அப்படின்றத பத்தி அவன் கருதுறதே இல்லை. அவன் பிறப்புன்றதை நிறுத்தணும்னு விரும்புறான்.
So suppose one gets birth in aristocratic family or very nice family, what is the gain there? You have to live 10 months within the womb of your mother in suffocated condition. Either you take your birth in aristocratic family or in abominable family, either in human mother's womb or animal mother's womb. That does not make any difference.
Hippavartar. நல்ல கௌரவமிக்க ஒரு குடும்பத்திலேயோ அல்லது நல்ல குடும்பத்திலேயோ பிறக்கிறாருன்னா அவருக்கு அதனால என்ன லாபம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தாயோட வயிற்றில் 10 மாதம் மூச்சடைச்சு சிரமப்பட்டு தான் இருந்தாகணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறக்கிறீங்களோ அல்லது அருவருக்கத்தக்க குடும்பத்தில் பிறக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு தாயோட வயிற்றில் இருந்தாலும் சரி, அல்லது மிருகத்தோட தாயோட வயிற்றில் இருந்தாலும் சரி, அதில் எந்த வித்தியாசமும் தெரியறதில்லை.
ஸோ கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் இஸ் நைதர் இன்டரஸ்டட் இன் பயஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இம்பயஸ் ஆக்டிவிட்டீஸ். பட் ஒன் ஹூ இஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், ஆல் ஆர் ஆக்டிவிட்டீஸ், ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பயஸ் டிரான்சென்டென்ட் ஆட்டோமேட்டிக்கல்.
அதனால கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவன் வந்து புண்ணிய செயல்கள்லையும் சரி பாவ செயல்கள்லையும் சரி ஆர்வம் காட்டுறது கிடையாது. ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான்றதுனால அவனுடைய எல்லா செயல்களுமே புண்ணியமான உன்னதமான செயல்கள், தானாகவே உன்னதமானதாயிடுது.
He hasn't got to try separately this Shasti Bhakti Bhagavata Kinchana, anyone. Take for example, non-violence. Non-violence is good quality. Now here, you see Krishna and Arjun. Arjun is a devotee of Krishna. Automatically, he is trying to be non-violent. Why should I fight? This is Krishna consciousness. Because he is devotee of Krishna, non-violence is already his quality.
அவன் தனியா எதையும் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் சாஸ்திரி பக்தி பகவத் கிஞ்சனா. உதாரணத்துக்கு அகிம்சை இருக்கு. அகிம்சைன்றது நல்ல குணம். இப்போ இங்க அர்ஜுனன் எடுத்துக்கோங்க. அவன் வந்து கிருஷ்ண பக்தன். தானாவே அகிம்சைன்ற குணம் அவன்கிட்ட இருக்கு. நான் ஏன் சண்டை போடணும்? இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஏன்னா அவன் கிருஷ்ணருடைய பக்தன். அகிம்சைன்றது அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு அந்த குணம்.
பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் வெஜிடேரியன் சொசைட்டி டு பிகம் வெஜிடேரியன் வெரி அப்லிஃப்டட் சொசைட்டி. பட் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் இன் கிருஷ்ண கான்சியஸ் தேர் ஆல்ரெடி வெஜிடேரியன். தட் மீன்ஸ் தி பீப்புள் இன் தி ஆர்டினரி ஸ்டேட்டஸ் they are trying to acquire some good qualities, but in Krishna conscious person you will find all the good qualities automatically.
மக்கள் சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக சைவமா மாறணும்ன்றதுக்காக சைவ இயக்கங்களை தொடங்குறாங்க. ஆனா இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏற்கனவே சைவ சாப்பிட்றவராக இருக்கார். அப்படின்னா மக்கள் சாதாரணமாக என்ன ஒரு நிலையை அடைய விரும்புகிறாங்களோ அந்த விஷயங்கள், அந்த நற்குணங்கள் கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஏற்கனவே தானாகவே அதை இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வித்தியாசம்.
Because his activities in Krishna consciousness is all transcendental, better than gold, Suddha Satta, pure goodness.
Krishna unarvil irukkakoodiya oru navaranavan nalla seyalgalliyo ketta seyalgalliyo aarvam kaatradilla. Avan Krishnarile mattum dhaan aarvam kondirukkan. Yenna avanudaiya seyalgal Krishna unarvil seiyapadum bodhu adu ellame unnathamaanadhaayidudhu. அது நல்ல செயல்களை காட்டிலும் மிக உயர்ந்ததா இருக்கு. சுத்த சத்வ நிலையில
இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் தி குட்னஸ் தி குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் இஸ் சம்டைம்ஸ் டீன்ஸ் வித் பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ். பட் இன் பியூர் குட்னஸ் விச் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தேர் இஸ் நோ டீன்ஸ் ஆஃப் பேஷன் ஆர் இக்னோரன்ஸ். ஆட்டோமேட்டிக்கல் எவ்ரிதிங் கோ.
இந்த ஜட உலகத்தில் சாத்விகமான குணம்னு எடுத்துட்டிங்கன்னா கூட அதில் ஒரு துளியாவது ரஜோகுணங்களும் தமோ குணங்களும் கலந்து இருக்கும். ஆனால் சுத்த சத்துவ குணத்தில், அதாவது கிருஷ்ண உணர்வில், ஒரு துளி அளவும் ரஜகுணமோ தமோ குணமோ கலந்துருக்காது. தானாகவே அது எல்லாமே நல்லதாகிடுது.
Yes.
சத்துவகுணத்திலோ ரஜோகுணத்திலோ ஒருவன் தனது புலனுகுறிச்சிக்காக செயல்பட்டால் நல்ல அல்லது தீய வினைகளுக்கு உட்பட்டேயாக வேண்டும்.
That is explained here.
அது இங்க விளக்கப்பட்டிருக்கு.
Anyone who has completely surrendered himself to the activities of Krishna consciousness is no longer obliged to anyone, nor is he attached to anyone, as we are in the ordinary course of activities. It says, quote, anyone who has completely surrendered unto Krishna, Mukunda, giving up all the duties, is no longer a debtor, nor is he obliged to anyone, not the demigods, nor the sages, nor the people in general, nor kinsmen, nor humanity, nor forefathers. That is the indirect hint given by Krishna towards him in this verse, and the matter will be more clearly explained in the following verses.
Anal, Krishna unarivin selgalil, தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவன் அதன்பின் சாதாரண செயலின் நியதிப்படி யாருக்கும் கடன்பட்டவனாகவோ கடமைப்பட்டவனாகவோ இருப்பதில்லை. எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு முகுந்தனான கிருஷ்ணரிடம் எவனொருவன் முழுமையாக சரணடைகின்றானோ அவன் தேவர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், உறவினர், மனித சமுதாயம், முன்னோர் என எவருக்குமே கடமைப்பட்டவனோ கடன்பட்டவனோ ஆக மாட்டான். இந்த மறைமுக குறிப்பே கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு இச்ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் ஸ்லோகங்களில் இது மிக தெளிவாக விளக்கப்படும்.
There is a verse in the Srimad Bhagavatam, Devarsi Bhutaptani Nang Pitrinang, Devarsi Bhutaptani Nang Pitrinang, Nayang Rini Na Kinkara Rajan, சர்வாத்மனாஜா சரணம் சரண்ணம் கதோ முகுந்தம் பரிஹத்து கத்தும். The meaning of this verse is that anyone who is born in the human society, civilized society, he is indebted immediately.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, யார் ஒருத்தன் இந்த மனித சமுதாயத்தில், நாகரிகமடைந்த சமுதாயத்தில் பிறக்கிறானோ அவன் உடனடியா
கடன்பட்டவனாகிறான். He immediately becomes indebted to so many items. What is that? He becomes indebted immediately to the different demigods. Sun, moon, Indra, Chandra, so many.
ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான் அப்படின்னா வேத உபதேசங்களின்படி உடனடியாக அவன் பல விஷயங்களுக்கு கடன்பட்டவனாகிறான். என்ன அது அப்படின்னா, அவன் வந்து உடனடியாக வேறுபட்ட தேவர்களுக்கு, சூரியன், சந்திரன், இந்திரா இந்த மாதிரி பல தேவர்களுக்கு கடன்பட்டவனாகிறான்.
Because we are receiving light from the sun, from the moon, so you are indebted. People do not care for it because they have no knowledge. Therefore, in the Vedas, a sacrifice is recommended to perform respective duties to become discharged from the indebtedness.
ஏன்னா சூரியன் சந்திரன்ல இருந்து நம்ம வெளிச்சத்தை பெறுறோம், அதனால் நம்ம கடன்பட்டவர்களாக இருக்கோம். ஆனால் மக்கள் இதை பற்றி கவலைப்படுறதில்லை, அவர்களுக்கு இந்த அறிவு கிடையாது. அதனால தான் வேதங்களில் யஜ்யங்கள் பரிந்துரைக்கப்படுது. அந்த குறிப்பிட்ட கடமைகளை நம்ம செயல்படுத்துறது மூலமாக நம்முடைய இந்த கடனிலிருந்து நம்ம விடுபட முடியும்.
Vedic literature. So we are taking advantage. So Deva, Rishi, Bhuta, ordinary living entities, even cats and dogs.
அதனால நீங்க தேவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, சாதுக்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, வியாசதேவர் நமக்கு நிறைய வேத இலக்கியங்களை கொடுத்துருக்கார், நம்ம அந்த உபயோகப்படுத்துறோம். அதனால தேவ, ரிஷி, பூதா, சாதாரண உயிர்வாளிகள், நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட கடமைப்பட்டிருக்கோம்.
But we, instead of being indebted, we do something else. Just like you are drinking milk. So we are indebted to the cows. So instead of repaying the indebtedness, we are killing
them. ஆனா நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ பசு இருக்கு, பசுவோட பாலை குடிக்கிறோம். நம்ம பசுக்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அதை கொண்டுட்ருக்கோம்.
In this way, we are complicated in so many ways. Devursi Bhuta Pininang Pitrinang. Pitrinang means in the family in which you are born. You are indebted because you are inheriting property, you are inheriting the mother's affection, father's affection. So are you indebted? People should consider that is civilization.
இந்த விதத்துல நம்ம எத்தனையோ விதமான சிக்கல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். தேவர்ஷி பூதாப்தன் நிடாம் பித்ருநாம் பித்ருநாம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்ம பிறந்த உடனே அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள் ஆகிடுறோம். ஏன்னா அவர்களுடைய சொத்தை நம்ம பெறறோம், நம்முடைய தாய் தந்தையரோட பாசம் நம்ம பெறறோம். ஸோ அதனால் நம்ம கடமைப்பட்டவர்களாகிடுறோம். மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் நாகரிகன்றது.
Anyone who has taken shelter of Mukunda, Mukunda is Krishna, he has no more any indebtedness. He becomes free. All indebtedness, a charge is taken by Krishna and he will square up the account. There is no doubt about it. He says that. Aṅtāṅ sarvupāpibha mukkoṣṭha.
ஆனால் யாரோ ஒருத்தர் முக்குந்தர் இடத்துல அடைக்கலம் பெற்றிருக்காங்களோ, முக்குந்தன்றது கிருஷ்ணர், அவருக்கு அதுக்கு மேலே எந்த கடமையும் கிடையாது. அவர் முழுக்க விடுபட்டவர் ஆகிறார் எல்லா கடமைகளிலிருந்தும். ஏன்னா கிருஷ்ணர் அதுக்கான பொறுப்பேற்றுக்கொள்கிறார். கிருஷ்ணர் அந்த கணக்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவரே அதை சொல்கிறார், அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷாமி.
So any question? Yes.
I understand that in the sentence where red or blue in the Krishna temple, why is this true?
What is that?
She says that there's a sense to move to red or blue in the temple.
Blue?
Red or blue. She wants to know why this is.
I don't know.
Why is it
a
sense of
the red or blue clothing? That's what she's saying. Oh! கிருஷ்ணருடைய கோயிலில் சகப்பு நிறத்திலையும் நீல நிறத்திலையும் ஆடை அணியக்கூடாதுன்றது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அது எப்படி உண்மையா இருக்கு?
Because it is red and blue. Is that all right?
ஏன்னா அது சிகப்பு நிறமும் நீல நிறமுமா இருக்கிறதுனால. சரியா?
You see, you have to accept the Vedic injunction as it is.
வேத உபதேசங்களை நம்ம உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும்.
There is some meaning which may not be explained immediately. But because it is so enjoined, we have to accept it.
அதுக்கு அர்த்தம் இருக்கு, உடனடியாக விளக்கப்படாமல் போகலாம். ஆனாலும் உபதேசிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கொண்டாகணும்.
Just like the corn cell. The corn cell is the bone of an animal. Now, in the Vedas it is said that if you touch the bone of an animal or human being, you have to take bath immediately to purify yourself. Now this corn cell is also a bone of an animal. Now it is kept in the deity's room. Now if you say, oh, the bone of an animal is impure, how it is that? It is kept in the deity's room. So, actually it is being done. Why it is being done? Because it is injunction of the Vedas.
இப்போ சங்கு இருக்கு. அந்த சங்கு ஒரு மிருகத்தோட எலும்பு. வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஒரு மனிதனோட அல்லது மிருகத்தோட எலும்பை தொட்டீங்கன்னா உங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக உடனடியாக நீங்க குளிக்கணும். இப்போ இந்த சங்கானது விக்கிரகங்களுடைய பூஜை அறையில் வைக்கப்படுது. இப்போ நீங்கள் வேணா சொல்லலாம், ஓ மிருகத்தோட எலும்பு அசுத்தமானதாச்சே, அது எப்படி நம்ம விக்கிரகங்களுடைய அறையில் வைக்கலாம்? உண்மையிலே அது அப்படி தான் வைக்கப்பட்டுருக்கு. ஏன் அது அந்த மாதிரி செய்யப்படுது அப்படின்னா, ஏன்னா வேதங்களில் அது அறிவுறுத்தப்பட்டிருக்கு.
சிமிலர்லி ஆல் சச் இன்ஜங்ஷன்ஸ் வி ஹேவ் டு அக்செப்ட், பட் தேர் இஸ் மீனிங். தேர் இஸ் மீனிங் அண்ட் தட் மே நாட் பி அண்டர்ஸ்டுட் இமீடியட்லி, தட் டசன்ட் மேட்டர். So, if instead of red garment, if you take this saffron, what is harm to you? So, you should accept the injunction.
அதே மாதிரி இது போன்ற உபதேசங்கள் எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் உடனடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் ஏன் நம்ம அந்த சிகப்பு நிற ஆடைக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காவிய உடைய அணிந்து கொள்ளக்கூடாது? அதில் என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கு? நீங்கள் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும்.
Why is this so important to Arjuna? Or to Krishna, Krishna should say to Arjuna that it is so important, the recommendation. Because in Arjuna's own heart, he knows that he is being kind, or that he is in confusion because of his kindness. Does this make a difference, the opinion that one's fellow Kshatriya will have of him?
எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியல. அதாவது, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உன்னுடைய புகழ் கெட்டு போயிடக்கூடாதுன்றத சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் என்ன இருக்கு? ஏன்னா அர்ஜுனன், அவனுக்கு தெரியும், அவன் வந்து ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப கனிவான இதயம் கொண்டவன். அதனால் அவனுக்குள்ள அந்த குழப்பம் இருக்குது. அவனுடைய அந்த கருணை உள்ளதுனால அவன் கூட இருக்கக்கூடிய மற்ற சத்திரியர்கள் அவனை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்ன அவனுக்கு?
அர்ஜுன் வாஸ் ரெப்யூட்டட் அஸ் எ கிரேட் வாரியர். So, he should become, remain a great warrior.
அர்ஜுனன் மிகச்சிறந்த வீரனாக புகழ் பெற்றவன். அவன் அந்த மிகச்சிறந்த வீரனாகவே இருக்கணும்.
A warrior's business is not to stop fighting on the plea of becoming kind.
ஒரு வீரனுடைய கடமை கருணை அப்படின்னு சொல்லிட்டு போர் புரியறத நிறுத்திடக்கூடாது.
If you have gone to the war field and if you practice non-violence there, it is useless. Why should you go?
போர்க்களத்தில் போயிட்டு நீங்கள் அகிம்சைய பயிற்சி செய்தீங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாதது. நீங்கள் ஏன் அங்கே போகணும்?
There is a Bengali proverb that naaste bose ghumtatam. That in India, the girls, they cover their head. That is the system of married girls, shyness.
பங்காள மொழியில் ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, அதாவது இந்தியாவில் பெண்கள் அவங்க தலையை மூடி இருப்பாங்க. அதாவது திருமணமான பெண்கள் அவர்களுடைய வெட்கத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அதுதான் வழிமுறையாக இருந்தது.
So, it is said that one girl is on the stage for dancing. Now, while she is to dance, she is covering the head. What is the use of covering the head? You have come to dance, you dance.
For a penmani, என்ன பண்ணனா, மேடையில் நடனம் ஆடுறதுக்காக வந்தான். அவள் நடனம் ஆடும்போது அவள் தலையை மூடி இருந்தாள். இப்போது நடனம் ஆடும்போது தலையை மூடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ நடனம் ஆட வந்தாச்சு, நடனம் ஆட வேண்டியது தானே?
சிமிலர்லி in the war field you have gone there to fight. What is the question of becoming non violent?
அதே மாதிரி நீ போர்க்காலத்துக்கு போர் புரியறதுக்காக போன, அங்க வந்துட்டு அகிம்சையை கடைபிடிக்கிறேன்ற கேள்விக்கு இடம் எங்க இருக்கு?
Things should be done according to the time and atmosphere. In the war field, there is no question of non-violence. That is, the war is arranged for committing violence. Where is the question of preaching their non-violence?
அதனால இடம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை செயல்படுத்தணும். போர்க்களத்தில் அகிம்சை என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. அந்த போர்ன்றதே வந்து வன்முறைக்காக தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்க போய் அகிம்சையை பிரச்சாரம் பண்றதுன்ற கேள்விக்கு இடம் எங்க இருக்கு?
He renounced what?
எதை துறக்கணும்?
Who said?
யார் சொன்னாங்க?
So that is his cowardice. That is being condemned by Krishna.
அது அவனோட கோழைத்தனம். அது கிருஷ்ணர் மிகவும் கண்டிக்கிறார்.
That it is not your business to give up fighting and go away from the war field and go to the forest for meditation. It is not your business.
அது உன்னுடைய கடமை இல்லை. போர்க்களத்தில் போர் புரியறதை விட்டுட்டு காட்டில் போய் தியானம் பண்றேன்றது உன்னுடைய கடமை இல்லை.
It is sometimes knife is pierced in your body by a surgeon, and in another occasion another man pierces a knife to stab you. Do you think both knife piercing is the same?
சில சமயத்துல ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் உங்க உடல்ல அறுவை சிகிச்சைக்காக ஒரு கத்தியால குத்துறார். இன்னொரு சமயத்தில் வேறு ஒருத்தர் உங்கள் வயிற்றில் கத்தியை குத்துறார். அந்த ரெண்டு கத்தி குத்துறதும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா?
Now, first of all, try to understand this, that piercing the knife in the body is not always bad. Similarly, war or fighting is not always bad, provided it is done for right cause.
முதல்ல இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உடல்ல கத்தியை குத்துறது அப்படின்றது எப்பவுமே மோசமானதுன்றது இல்லை. அதே மாதிரி இந்த போர் புரியறதுலையும் அது எல்லா சமயத்திலையும் மோசமானது கிடையாது. அது நல்ல காரணத்துக்காக செய்யப்பட்டவழிய
That should be understood. So when the director is Krishna, the supreme personality of Godhead himself is directing, so there is no cause of stopping.
அது புரிந்து கொள்ளப்படணும். அதனால் எப்போ கிருஷ்ணரே வழிகாட்டுறாரோ, அவர் பரமபுருஷ பகவானே அவரே வழிகாட்டுறார் அப்படின்னும் போது அதை நிறுத்துறதுக்கான காரணமே இல்லை.
He has his plan, he knows. We cannot judge. So he is the supreme. So that worry is necessary because it is desired by the supreme law.
அவருக்கு அவருடைய திட்டம் இருந்தது, அவருக்கு தெரியும். நம்மால் அதை முடிவு செய்ய முடியாது. அவர் உச்சமானவர், அதனால் அந்த போரானது அவசியமானதாக இருந்தது. ஏன்னா அது அந்த முழுமுதற் கடவுளுடைய விருப்பம்.
To maintain the laws of the world, as to maintain the laws and order of a state, there is violence department, the police department, the military department. Why? The government can stop it. This is unnecessary expenditure. No. There is necessity for maintenance of the state.
ஒரு நாட்டோட சட்டம் ஒழுங்க பராமரிக்கிறதுக்கு எப்படி காவல்துறை இராணுவத்துறை இருக்கோ, அவர்கள் கலவரம் நடக்கும்போது அவர்களும் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த விதத்தில் அரசாங்கம் வந்து அதை தடுத்து நிறுத்த முயற்சிக்குது. ஓ, இது தேவையில்லாத செலவு, இது எதுக்கு நாம் இந்த துறையை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை.
Similarly, war is sometimes necessary for maintenance of the order of the world.
அதே மாதிரி இந்த உலகத்தோட ஒழுங்கை பராமரிக்கிறதுக்கு இந்த போர் எல்லாம் அவசியமானதா இருக்கு.
But people have misused, that is a different thing. But here in this battlefield of Kurukshetra, there is no question of misuse.
ஆனா மக்கள் துஷ்பிரயோகம் செய்யறாங்க, அது வேற விஷயம். ஆனா இங்க இந்த குருக்ஷேத்திர போர்ல துஷ்பிரயோகம் அப்படின்ற கேள்விக்கு இடமில்லை.
Because it is under the direction of the Supreme Personality of God. There is no such question of misusing.
ஏன்னா இது பரமபுருஷ பகவானுடைய வழிகாட்டுதன் கீழ் செயல்படுறதுனால இங்க துஷ்பிரயோகம்ன்ற கேள்விக்கே இடம் இல்லை.
War is necessary, but that does not mean it should be misused.
போர் அப்படின்றது அவசியமானது, ஆனா அதுக்காக அதை துஷ்பிரயோகம் செய்யணுன்றது அல்ல.
There are so many instances. Just like sex life is necessary for generating, for progeny.
நிறைய சம்பவங்கள் அதுக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாலுறவு வாழ்க்கை, சந்ததியை விருத்தி செய்யறதுக்கு பாலுறவு வாழ்க்கைன்றது அவசியமானது.
But that is being misused. For sex gratification. That is another.
ஆனா அது இப்போ புலன் என்பதுக்காக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு இருக்கு, அது வேற விஷயமா போகுது.
In Bhagavad Gita, it is said, the sex life in religious principle. The religious principle means, according to Vedic injunction, putra te kriyate bharya, putra pinna prayajanam. There is necessity of a bona fide son in the family. And to beget a bona fide son, there is necessity of accepting why.
Bhagavad Gita la solapattirukku paaluravu abindrathu dharmathin kolgaigal, dharmathin kolgaigal la ondru. Adhaavadhu dharmathin kolgaigal abindna veda upadeshangal padi putrate kriyate bharya புத்திரப்பிண்ட பிரயோஜனம். அதாவது ஒரு குடும்பத்துக்கு அதிகாரபூர்வமான ஒரு மகன் அவசியமானது. அந்த மகனை பெற்றெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மனைவி அவசியமானவள்.
ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் சச் வைஃப் அண்ட் செக்ஸ் லைஃப் இன் தட் கனெக்ஷன் இஸ் நாட் அபாமினபிள்.
அதனால இந்த விஷயத்தில் ஒரு மனைவியை அடைந்து அந்த விதத்தில் பாலுறவில் ஈடுபடுறதுன்றது ஒரு அருவறுப்பான வெறுக்கத்தக்க விஷயம் கிடையாது.
But to keep some friend and enjoy sex life for sense gratification, that is abominable. But the function is the same. Somebody may say, Why? This is also sex life, that is also sex life. But there is much difference.
ஆனால் ஒரு தோழியோட புலனின்பத்துக்காக பாலுறவை அனுபவிக்கிறதுன்றது அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் செயல் ஒன்று தான். சில பேர் சொல்லலாம், இதுவும் பாலுறவு அதுவும் பாலுறவு தானே, ஆனால் அதில் நிறைய வித்தியாசம் இருக்கு.
Similarly, apparently a thing may appear to be the same, but it has got great significance.
அதே மாதிரி இப்போ வெளித்தோட்டத்தில் பார்க்கறதுக்கு விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அதில் மிகப்பெரும் முக்கியத்துவம் இருக்கு.
That is to be judged by higher authorities. That higher authorities, supreme authorities there, Krishna himself.
அது ஒரு உயர் அதிகாரியால் தீர்மானிக்கப்படணும். அந்த உயர் அதிகாரி, உச்சமான அதிகாரி கிருஷ்ணரே இருக்கார்.
Illusion and enviousness. Kaam, krodh, lust, anger, lust is also. Kaam, krodh, lobh, moho, matsajya, moda. Madha means illusion. Matsajya. First thing is kaam, lust. Second, krodh, anger. Third, greediness. Kaam, krodh, lobh, moho, illusion. Madha, madness. Kaam, krodh, lobh, moho, madha, matsajya, enviousness. These are six.
முதல்ல காமம், ரெண்டாவது குரோதம், மூன்றாவது லோபம் பேராசை, நாலாவது மோக மாயை, ஐந்தாவது மத பைத்தியகாரத்தனம், மத்சரியா பொறாமை, இந்த ஆறும்.
They say, they, don't you see all these people of the world, they're mad. What they're doing? The whole day the cars going this side, that side. What is the aim of life? They're mad.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பைத்தியம்தான். நீங்க அதை பார்க்கல? என்ன அவங்க செய்யறாங்க? நாள் முழுக்க கார்ல இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ன? அவங்க எல்லாம் பைத்தியம்.
சிம்பிளி வேஸ்டிங் பெட்ரோலியம், தட்ஸ் ஆல். வாட் தே ஆர் டூயிங்? சப்போஸ் எ கேட் அண்ட் டாக் கோஸ் திஸ் சைட் அண்ட் தட் சைட், கோ 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 கோ, அண்ட் ஹி கோ சம் மோட்டார் கார். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், பிகாஸ் தி எய்ம் ஆஃப் தி லைஃப் இஸ் தி சேம்.
பெருமனே எரிபொருள வீணடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்ன அவங்க செய்கிறாங்க? இப்போ ஒரு நாய் பூனை எல்லாம் இப்போ இங்கே அங்கே வேன்னு சுற்றிட்டு இருந்ததுன்னா, இப்போ இவனும் அதே மாதிரி மோட்டார் காரில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போ எங்கே வித்தியாசம் இருக்கு? அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அதே குறிக்கோளோட தான் இவனும் வாழ்ந்துட்டு இருக்கான்.
Therefore they are mad.
அதனால தான் அவர்கள் பைத்தியம்.
That is explained. நூனம் பிரமத்த குருதே விகர்ம ஜதீந்திரிய பிரீதயா ப்ரிணோதி. நூனம் பிரமத்த, பிரமத்த மீன்ஸ் மேட், பிரகிஷ்ட ரூபேன மத்த, சஃபிசியன்ட்லி மேட்.
அது விளக்கப்பட்டிருக்கு. நூனம் பிரமத்த குருதே விகர்ம எதீந்திரிய பிரீத்தி ஆப்ரணவதி. பிரமத்த அப்படின்னா பைத்தியம். பிரகிருஷ்ட ரூபேன மத, போதுமான அளவுக்கு அவன் பைத்தியமா இருக்கான்.
Why? Krute Bikarma, they're acting which they should not act. They're acting in a way in which they should not have done. So what is the aim of their acting? Indra Pritaya, simply for sense gratification.
Krute Vikarma. அவர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி நடந்துக்கிறாங்க. அவர்களுடைய செயல்கள் எந்த விதத்தில் இருக்கக்கூடாதோ அந்த விதத்தில் அவங்க செயல்பட்டுருக்காங்க. அவர்களுடைய செயல்களினுடைய குறிக்கோள் என்ன? இந்திரிய பிரீத்தையா வெறுமனே புல நின்றோம்,
அவ்வளவுதான். திஸ் இஸ் நாட் குட். நசாது மண்ணே ஜதோ ஆத்மனோயம் அசன்னபி கிளேசதே ஆசதேஹா. தீஸ் மேட் மேன் டூ நாட் நோ தட் திஸ் இஸ் தி காஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் மிசரபிள் மெட்டீரியல் பாடி.
அதனால ரிஷபதேவர் சொல்றார், அசாது மன்னே, இது நல்லதில்லை. அசாது மன்னே எத ஆத்மனோயம் அசன்னபி கிளேசத ஆசதேஹா. இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த துக்ககரமான உடலை அடையிறதுக்கு காரணமே இதுதான்றது அவனுக்கு தெரியல.
The suffering of humanity is due to this material body and the cause is bikarma, acting for sense gratification.
இந்த ஜட உடல் இருக்கிறதுனால தான் இந்த மனித சமுதாயம் துன்பப்பட்டு இருக்கு. அந்த ஜட உடலுக்கு காரணம் விகாரமா, புலன் என்பதுக்காக ஈடுபடுறது.
So this life is meant for acting for liberation, but they are acting for sense gratification, therefore they are mad.
ஆன இந்த வாழ்க்கையானது விடுதலை பெறுவதற்கானது, ஆனா அவங்க புலன் என்பதற்காக ஈடுபட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க பைத்தியம்.
They do not know the aim of life.
அவர்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் தெரியாது.
Life after life they are working. The cat's life, the dog's life, the horse's life, the man's life, or even demigod's life, simply for sense gratification.
ஜென்ம ஜென்மமா இப்படிதான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. பூனை வாழ்க்கையில, நாய் வாழ்க்கை, மனித வாழ்க்கை, குதிரை வாழ்க்கை, தேவர்களுடைய வாழ்க்கை கூட எல்லாமே வெறுமனே புலன் என்பதுக்காக தான்.
And so long he will continue these activities of sense gratification, he will have to accept some sort of material body in the 8,400,000 of species, either as demigod or as dog.
எவ்வளவு காலத்துக்கு இந்த புலன் என்பதுக்கான செயல்களிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கானோ அவ்வளவு காலத்துக்கு அவன் மறுபடி இதே மாதிரி ஏதோ ஒரு பௌதிக உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. 84 லட்சம் வகையான சரீரங்கள்ல ஒரு தேவனாவோ அல்லது ஒரு நாயாவோ கூட இருக்கலாம்.
திஸ் இஸ் கோயிங் ஆன். தி சைதன்ய மகாபுருஷ் சேஸ் ஏய் ரூபே பிரம்மாண்ட சமிதே கோனோ பகவான் ஜி தே ஆர் என்சர்க்லிங் ஆர் சர்கம்புலேட்டிங் இன் தி சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். அவுட் ஆஃப் மெனி மெனி மில்லியன்ஸ் ஆஃப் சச் பர்சன்ஸ், இஃப் ஒன் இஸ் ஃபார்ச்சுனேட், ஹி கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் Krishna's representative, and by which he becomes Krishna conscious and his life becomes sublime.
அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஏய் ரூபே பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவ. அவர்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில சுழன்று கொண்டிருக்காங்க. பல பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு ஒருத்தன் அதிர்ஷ்டம் வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னா அவன் கிருஷ்ணருடைய பிரதிநிதியினுடைய தொடர்புக்கு வரான். அதன் மூலமா அவன் கிருஷ்ண உணர்வுக்கு வந்து அவன் வாழ்க்கையை மிகவும் உயர்ந்ததாக்கிக்கிறான்.
This is madness. Simply for sense gratification. They have no other business. This is madness.
இது பைத்தியக்காரத்தனம். பெருமனே புலன் என்பதற்காக ஈடுபட்டு இருக்கிறது, இதுதான் பைத்தியக்காரத்தனம்.
What do you think? This is not madness.
என்ன நினைக்கிறீங்க, இது பைத்தியக்காரத்தனம் இல்ல?
Yes. And there is no difficulty to find out a madman. Any man you find out, he is a madman. And that is medical version also. That is medical version. In India, there was a case, a man was murdered and the criminal lawyer pleaded that he was in madness.
Ama, paithekarana kandupidikkiradhula onnu siramam kedaiyadhu. Yara neenga paarthalum avan paithekaran dhaan. Maruthuvathuraiyum adhu dhaan solludhu. இந்தியாவில் ஒரு வழக்கு, ஒரு நபர் கொலை பண்ணிட்டான். அந்த வழக்கறிஞர் அந்த கொலை பண்ணவன் பைத்தியம்னு சொல்லி வாதாடினார்.
So this is the expert, the medical practitioner was invited and he was asked to examine whether this man is in madness. So he said that so far my experience goes, I have studied, every man is a madman, more or less.
அதனால ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவர் அழைக்கப்பட்டாங்க. அவர் அந்த நபரை சோதிச்சு அவனுக்கு பைத்தியம் இருக்கான்றத சொல்றதுக்காக. அப்போ அந்த மருத்துவர் சொன்னார், என்னுடைய அனுபவத்தில் நான் எவ்வளவு பேர் ஆராய்ந்து பார்த்துருக்கணும், அவர்கள் எல்லாருமே பைத்தியம்தான். ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு குறைச்சலாக இருக்கும்.
Every man in the material concept of life is a madman.
பௌதிக எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருத்தனும் பைத்தியம்தான்.
Because he does not know his identification. Therefore he is a madman.
ஏன்னா அவனுக்கு அவனுடைய அடையாளம் தெரியல, அதனாலதான் அவன் பைத்தியம்.
பிசாசி பாயிலே ஜன மதுச்சன்னா like a ghostly haunted man. His father is standing before him. And he is calling the father by ill names because he is ghostly haunted. Similarly, a living entity who is entrapped by this material energy, illusion, he is a madman.
ஒரு பேய் பிடிச்ச ஒருத்தன் தன்னுடைய அப்பா முன்னாடி நின்றுதான் கூட அப்பாவையே கெட்ட வார்த்தைகளால் திட்டுவான். ஏன்னா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு உயிர்வாளியானவன் எப்போ இந்த ஜடசக்தியினால மூடப்பட்டிருக்கானோ, அவன் மாயையில் இருக்கானோ, அவன் பைத்தியம்தான்.
And the whole treatment is to get out of this disease of madness, misidentification, misconception of life. So it is not difficult to find out a madman. Any man is a madman.
அதனால் இந்த மொத்த மருத்துவமுமே அந்த பைத்தியம்ன்ற வியாதியிலிருந்து அவனை குணப்படுத்துறதுக்காக தான். தவறாக அடையாளப்படுத்திக் கொள்வது, வாழ்க்கை பற்றின தவறான கருத்து. அதனால் பைத்தியக்காரனை பார்க்கறதுன்றது சிரமமான விஷயம் கிடையாது. எந்த ஆளை எடுத்துட்டாலும் பைத்தியம்தான்.
Yes. Lord Shiva is a demigod, but he is higher than all other demigods. He is higher than Lord Brahma, but he is not the Supreme Lord.
Shivaparama devargalla oruthar, ana matra ella devargalai kattilum uyirndha nilayila irukkar. Brahma devarai vida uyirndha nilayila irukkar, ana avar mulumudar kadavul alla.
Just like there are different gradations, that is not difficult to understand. In society also, there are different gradations. Similarly, the living entities, there are different gradations.
பல்வேறு நிலைகள் இருக்கு. அது ஒன்றும் சிரமம் கிடையாது புரிந்து கொள்றதுக்கு. இங்கே சமுதாயத்தில் கூட வேறுபட்ட நிலைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உயிர்வாளிகள்லையும் வெவ்வேறுபட்ட நிலைகள் இருக்கு.
So, all the living entities, they are, some of them are situated in higher planets, some of them are situated in lower planets, some of them are situated in high-grade life, low-grade life. So, the demigods are also, they are living entities, but They are enjoying better standard of life due to their acts of piety.
அதனால எல்லா உயிர் வாழிகளிலையும் கொஞ்சம் பேர் உயர் கிரகங்களில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தாழ்ந்த கிரகங்களில் நிலை பெற்றிருக்காங்க, சில பேர் மிக உயர்ந்த தரமான வாழ்க்கை நிலை பெற்றிருக்காங்க, சில பேர் தாழ்ந்த தரமான வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்காங்க. அது மாதிரி தேவர்களும் கூட இருக்காங்க, அவர்கள் உயிர்வாளிகள், ஆனால் அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் அனுபவிக்கக்கூடிய நிலை புண்ணிய செயல்களினால உயர்ந்ததாக இருக்கு.
But Lord Shiva is not amongst the living entity. He is above the living entity. But he is counted as one of the demigods. But his position is better than Lord Brahma. Brahma is to be the highest living entity within the universe. And Lord Shiva's position is higher than Lord Brahma.
Anal. சிவபெருமான் இந்த உயிர்வாளிகளில் ஒருத்தர் கிடையாது. அவர் எல்லா உயிர்வாளிகள்லேயும், அதாவது தேவர்களுக்கு மேலானவராக அவர் கருதப்படுறார். அவருடைய நிலையானது பிரம்ம தேவரை விட உயர்ந்ததாகவும் கருதப்படுது. பிரம்மா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உயர்ந்த உயிர்வாளியாக கருதப்படுறார். ஆனால் சிவபெருமான் பிரம்ம தேவரை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்.
Yes, Parvati, yes, Sati, everyone has got wife, yes, Shakti, yes, everyone is devotee, only the madman, they are not devotee.
சிவபெருமானுக்கும் மனைவி இருக்காங்களா? ஆமா, பார்வதி, எல்லாருக்குமே மனைவி இருக்காங்க. சிவபெருமான் கிருஷ்ணருடைய பக்தரா? ஆமாம், எல்லாருமே பக்தர்கள் தான். இந்த பைத்தியக்காரர்களை தவிர மற்ற எல்லாருமே பக்தர்கள் தான்.
Any sane man is devotee. Sanity means become devotee. That is sanity. And one who is not devotee is insane. Insanity.
எந்த ஒரு தெளிவான மனிதனும் கிருஷ்ணருடைய பக்தன் தான். தெளிவு அப்படின்னாவே அவன் பக்தனாக இருக்கும்போது தான், அதுதான் தெளிவானவன்றது அர்த்தம். யார் ஒருத்தன் பக்தன் இல்லையோ அவன் தெளிவானவன் இல்லை, அவன் பைத்தியம்.
So how you can expect the Lord devotee is not devotee? Lord Shiva is not devotee. He is not insane. We are the material, the ordinary living entities in the lower grades of life, they are all insane.
எப்படி நீங்க சிவபெருமான பக்தர் இல்லாதவர்னு எதிர்பார்த்தீங்க? அவர் பைத்தியம் இல்லையே. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதாரண உயிர்வாளிகளும், அதாவது தாழ்ந்த தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பைத்தியம்.
Yes, Durga is the material energy. So Lord Shiva is directly connected with the material energy. Therefore, he is less than Lord Vishnu. Vishnu is not directly related with the material energy.
Ama, Durga da inda jada shakti. Shivaparaman neradiya inda jada shakti oda todarpula irukkiradanaala Shivaparaman Bhagavan Vishnuvai kaattilum korendavar. Bhagavan Vishnu neradiya inda jada shakti oda todarpula illadavar.
The example is given in the Brahma Sanghita. Just like meal, as soon as in connect touch with something sour, it becomes yogurt. So yogurt is milk, but it is not milk also.
உதாரணம் பிரம்ம சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பால் இருக்கு. அந்த பால் வந்து புளிப்பான ஒரு பொருளோட தொடர்புக்கு வந்த உடனே அது தயிராயிடுது. இப்போ அந்த தயிர்ன்றது பாலை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அது பாலும் அல்ல.
Your child requires milk, you cannot give sugar. Nobody can argue, sugar is milk preparation, why not give? No, it will not beneficial for him.
உங்க குழந்தைக்கு பால் தேவை இருக்கும்போது நீங்கள் தயிரை கொடுக்க முடியாது. யாரும் வந்து இது என்னங்க பாலோட ஒரு பதார்த்தம் தானே அப்படின்னு வாதம் பண்ண முடியாது, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்காது.
Similarly, if you want release from this material world, you have to take to Vishnu, no other demigod.
அதே மாதிரி நீங்கள் இந்த ஜட உலகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் விஷ்ணு விட்டு தான் போகணும், வேறு தேவதேவதாக்கள்கிட்ட அல்ல.